ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம்மளோட வகுப்புக்குள்ளதான அந்த பொருள் இருக்கு. இன்னும் நம்ம ஆர்வம் அதிகரிக்கும் தேடுறது இல்லையா? அறிவுக்குள்ளேயே இருக்கு. நம்ம வாக்கிலும் மனதிலும் மறைந்திருக்கின்றது. அதை நோக்க முயலுங்கள், தேட முயலுங்கள் என்று சொல்லி நான் எங்க சொல்றது? நானே தேடாம வெட்டியா போத போகிட்டு இருக்கேன். திருமூல தேவனா என்ன சொல்ற? வாக்கும் மனமும் மறைந்த மறைப்பொருள் நோக்குமின் அப்படிங்கிற உடனே என்ன மாதிரி என்ன பதில் சொல்லுவான்னு தெரியும். நானும் நோக்கி நோக்கி பார்த்துட்டேன், ஒரு பொருளும் மறைப்பொருள் தெரியலையா? நோக்கப்படும் பொருள் நுண்ணிது. சும்மா மற்ற புலப்பொருள்களை நோக்கிற மாதிரி நோக்கிட்டு எனக்கு புலப்படவில்லையேன்னு கடித்துக் கொள்ளக்கூடாது. நோக்கப்படும் பொருள் நுண்ணிது. அப்போ அதுக்கு அதை நுண்ணிய பொருளை எவ்வாறு நோக்க வேண்டும் நாம நாமளா அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஆண்டவர்கள் வழிமுறைகளை காட்டி உள்ளார்கள். அந்த ஆண்டவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நோக்கினால் நம்ம மனதிலும் வாக்கிலும் மறைந்துள்ள பொருளை நாம் தரிசிக்கலாம். அப்படி ஆண்டோர் வழியெல்லாம் பின்பற்றி அந்த பொருளை தரிசிச்சு நான் பெறக்கூடிய பயன் என்ன? உடனே அதுதானே கேட்போம். எனக்கு இருக்க எவ்வளவோ வேலையில நான் இதை செய்யணும்னா அதுக்கு எனக்கு எனக்கு விசேஷமா என்ன பயன் இருக்கு மற்ற வேலைகள் செய்வதை விட அப்படின்னா, போக்கொன்றில்லை வரவில்லை, போக்கு வரவுபடுகின்ற இந்த பிறப்பு இறப்பு இருக்க அந்த துன்பம் நீங்குதுன்ன. இந்த துன்பத்தை வேற எதனால நீக்க முடியும்? போக்கொன்றில்லை வரவில்லை கேடில்லை. போக்கு வரவு பிறப்பு இறப்பாய் கேடுங்கிறது என்ன இருக்கும்? திரும்ப அந்த கேவல நிலைக்கு திரும்பி போறோமே இல்லையா? உலகம் கூலி காலத்துல கூலி காலத்துல கொஞ்ச காலம் ஓய்வுக்காக திரும்ப கேவலைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த கேடும் இல்லை. அப்போ தீமைகள்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ற போக்குவரவு சிறப்பு இறப்பாகிய அந்த பிறவி சுழற்சி தீமை இல்லை, கேவல நிலைக்கு திரும்பக்கூடிய தீமை இல்லை. சரி, தீமை இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்கிறதுதான். நன்மை ஏதாவது உண்டா? நன்மை உண்டு. ஆக்கமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்கே. தலைவனை யார் ஆராய்ந்து அறிகின்றார்களோ அவர்களுக்கு தான் தீமையும் இல்லை ஆக்கமும் அவர்களுக்கு தான். ஆகவே அந்த சிவபரம்பரம் நுண்ணிது. ஆகவே இந்த ஞான சாத்திரங்கள் காட்டுகின்ற வழிப்படி நின்று அவனை ஆராய்ந்து பாருங்கள் என்று திருமூல தேவநாயனார் நமக்கு மிகவும் ஆரங்கத்தோடு எடுத்து வைக்கின்றார். வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் காலிலுட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண். என்னை தன்னை தெரிவித்து தன்னுடைய அருளா என்ன? சிவஞானத்தால் தான் ஆன்மா சிவத்தை உணரும். சிவஞானத்தால் தான் தன்னையும் உணரும். தன்னையும் உணரும். சிவத்தோடு ஏகனாக இருக்கும் போது அது தன்னையும் உணரும். அப்படி தன்னை தெரிவித்த எல்லையின் கண். அப்போ இதுவரை ஆன்மாவாக நீ இப்ப உன்னையே நீ அறிகின்றாய். இதுவரை உன்னோட என்னெல்லாம் கூடியிருந்தது? ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் எல்லாம் கூடியிருந்தது. முக்குணங்கள் கூடியிருந்தன, அவற்றின் மயக்கங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தன. கலை காலம் ஏறி விட்டு எல்லாம் உடம்பு கூட உடம்பு அதுவும் சேர்ந்திருந்தது. மின்னாலும் வண்ண உருவம் மின்னலை போல நிலை பேரில்லாத கூல உடம்பு. மின்னாறு வண்ண உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமல் காட்டி பிறவி எடுத்ததற்கு முந்தைய கேவல நிலையிலே இந்த தத்துவ கூட்டம் எவையுமே என்னிடம் இல்லை என்பதை காட்டி அராகாதி குணங்களோடும் செறிவிலான் கலாதியோடும் சேர்விலான் கேவல நிலையில சொல்வார். கேவல நிலையில் இந்த தத்துவங்கள் எவையுமே இல்லாமையை காட்டி பின்பு எய்தியவா காட்டி சகல நிலைக்கு வந்தபோதுதான் இந்த தத்துவ சார்பெல்லாம் எய்தியது என்பதையும் காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இனி இந்த தத்துவங்களிலே ஆன்மாவாகிய நீ செல்ல போவதில்லை என்றால் உனக்கு வியஞ்சகம் வேண்டும். வியஞ்சகம் இல்லாமல் உன்னால் முடியாது. ஐயா அவர்கள் வியஞ்சகம் துணை என்று அருமையாக விளக்கினார்கள். உறுதியான துணை கிடைத்துவிட்டது. திருவருள் துணை கிடைத்துவிட்டது. ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை என்பார் அப்பெருமான். ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை. இந்த இடத்துல உலகு என்பது சேதன உலகம். சேதன உலகம் ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு உறுதியான பற்றுக்கோடு எது? சிவம் தான். அந்த உறுதியான பற்றுக்கோடு சிவமே கிடைத்து விட்டது. தத்துவங்கள் கிடைத்தாலும் சிவம் தான் ஒழிஞ்சிருந்து எல்லா தத்துவம் வாயிலா உணர்த்தணும். இது எதுக்கு ஒழிஞ்சுக்கிட்டு? நானே உனக்கு உன்னை தந்துவிட்டேன், இன்னமும் அது எதுக்கு உனக்கு? இனி உனக்கு நீ அதுல செல்ல போவதில்லை. செல்லாமை காட்டி என்ன அருமையான சொல்லாச்சு பாருங்க. இல்லாமை காட்டி, பின்பு எய்தேவா காட்டி, இனி செல்லாமை காட்டி. இந்த கவிதை கவித்துவத்தோடு தான் இருக்கு பாடம் நூல் முழுக்க. செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி, பின்பு எய்தியவா காட்டி, இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. பெரும்ப முக்கிய தந்த பிறகு அந்த சீவன்முக்கராக திகழ்கின்றார் சீடர். அந்த சீவன்முக்தி நிலையிலே என்ன சொன்னார்? அங்க ஒளிக்கு கட்டுப்பட்டு இருள் அடங்கி இருப்பது போல ஆனமரம் அடங்கி இருக்கின்றது இல்லையா? அப்ப வள்ளுவர் பெருமை சொல்லுவார், உண்மைகள்லாம் அப்படி சொல்ல முடியாது, விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல் சொல்லுவார். விளக்கு ஒளி எப்போ வந்து அணைந்து காத்துக்கிட்டு இருக்குதான் இருள் இல்லையா? எப்ப மாலை பொழுது தாண்டி இரவு பொழுது வரும், இப்ப காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இரவின் எதிர்பார்ப்பு அதிகம், இருளின் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே வந்திருப்போம். இந்த நேரத்தில் என்ன சில மணி நேரங்கள் அது தலைகாட்டாக இருக்கு. அத மாதிரி சீவமுத்தராக இருப்பவனுக்கு சார்பு முக்கியம். நல்ல வேலை சார், சீவமுத்தருக்கு தான் சார்பு முக்கியம், நமக்கு எல்லாம் இல்லை. அப்படி இல்லை, சீவமுத்தருக்கே சார்பு முக்கியம். எப்பவுமே நமக்கு சார்பு முக்கியம் தெரியும். திருக்குறள்ல நட்பு குறித்து நிறைய அதிகாரங்கள் இருக்கின்றன. பின்னால் வருகின்ற அந்த பகை திறந்த எரிதல் போன்ற அதிகாரங்கள் கூட நட்பின் பார்ப்படுத்தியே பண்ணிருக்க சொல்லுவார். நட்புக்கு தான் அத்தனை அதிகாரங்கள்னு சொல்லுவார். ஏன்னா பகைங்கிறது புதிதாக முன்பின் தெரியாத அவ்வப்போது இல்லை, ஏற்கனவே ஒரு பழக்கம் உள்ளவர்கள் தான். அதனால எல்லாத்தையுமே அதை நட்பின் பார்ப்படுத்துவார். அதனால சார்பு ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், நிலத்தியல்வா நீர் திரிந்தாகும் ஆண்டற்கு இனத்தியல்வாகும் அறிவு சொல்லியிருக்கார். பெரியவா பெரியாரை துணைக்கோட ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார். சித்தினம் சேராமைன்னு இன்னொரு தனி அதிகாரம். பெரியாரின் துணை கூட அதிலேயே வந்து இந்த மாதிரி பெரியவர்கள் தான் துணை கூடன்னு சொல்லிட்டு சித்தினமும் சித்தினம் கூட சேரக்கூடாதுன்னு அதிலேயே ஒரு ரெண்டு குரல் சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாமே. பாருங்க, சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாமே, முடியாத அவரால. அது தனி அதிகாரம். என்ன அது? அதை வலியுறுத்தி சொல்லணும், உடன்பாடுலையும் சொல்லணும், எதிர்மறையிலையும் சொல்லணும். அதான் ஐயா அவர்கள் ஒரு தமிழ் பேசிக்கொண்ட போது கேட்டேன், குறையுடமையின் அதிகாரம் இருக்காரு, பொறுமைய கையாளணும், அகழ்வாரி தாங்கும் நிலம் போலன்னு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறார். அப்புறம் வெறுவாமையின் அதிகாரம் இருக்கிறாரு, ஒருவன் அந்த குறையுடமையில் சொன்ன கருத்துக்களை ஒருவன் நன்றாக கடைபிடித்தானே ஆனால் அவனுக்கு ஏன் வெகுடி வரப்போகுது? அப்ப ஏன் வெகுடாமையின் இன்னொரு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு? அப்ப ஐயாவில் சொன்னார்கள், உடன்பாட்டிலும் சொல்லி எதிர்மறையிலும் சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான கருத்துக்களை உடன்பாட்டில் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம், எதிர்மறை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கிட்டார். அந்த மாதிரி பெரியாரை துணைக்கோட சிற்றினம் சேராமை. சீவன்முத்திங்கிற நிலைக்கு முடிந்த நிலைக்கு போனவர்களையே அந்த சார்பு வந்து ஒவ்வாத சார்பாக இருந்தா பிறல வச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் ஏமாற்றம் நினைக்கிறோம். நம்ம இப்ப தான் கொஞ்சம் எழுத்து போட்டி படிச்சுட்டு வரோம் இல்லையா? அரியணையும் சேர்த்து தான் சொல்லு. அப்படி இருக்கும்போது நாம வந்து ஒவ்வாத சார்பை மேற்கொண்டோம்னா எல்லாத்தையும் மறக்கடிச்சுக்குவோம். இந்த சீவன்முத்திற்கே சொல்றாரு, சிவமுத்தரை ஆக்கிட்டார் சிவகுருநாள் ஆக்கிட்டு எப்படி வச்சாராம்? ஒவ்வாத சார்பிலிருந்துதான் பார்த்தா அவங்க ஒவ்வாத தரம்னா வேற எங்க பேர் போறாங்க? அந்த தத்துவ ஞான சிந்தனை உடையவர்கள், ஆனா அதை பிறட உணர்ந்து பிறட போதிப்பவர்கள் அவர்கள்ட்ட போய் சேர்த்துட்டா அப்புறம் அது பெரிய இடையூறாயிரு. யார் அவங்க முக்கியமானது? யாரு? ரெண்டு பேர் இருக்காங்க. என்னன்னா அந்த அடிமைத்திறம் இருக்க இருக்கதான் அந்த முக்தி நிலை வந்து நிலைபெறும். அடிமைத்திறத்தை வந்து பிறட செய்துவிடக்கூடியவர் அதுதான் ரொம்ப முக்கியம். அடிமைத்திறத்தை மறந்து நாம தான் சிவம் அப்படிங்கிறாங்க. ஒரு சாரா இன்னொரு சாரா இல்ல இல்ல சிவம் வேற நாம தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு நாமும் எல்லா விதத்திலயும் சமமாயிட்டோம். நாமளே வந்து பரமபதி தான், எல்லா விதத்திலயும் சிவத்து சமம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரா இவர்களுடனா சேர்ந்தா இந்த சித்தாந்த முக்தி நிலைக்கு அது இடையூறாயிரும் என்று அருமையா சொல்றாரு. எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், தம்மை தெளிந்தாரா அப்படின்னா தெளிந்தவர்கள் போல, தெளியல தெளிந்தவர்கள் போல, தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி அவதான் சிவம் என்ற ஒரு கருத்துடையவர்களாக இருந்து கொண்டு எம்மை புறங்கூறி கூற்று இவர்கள்லாம் முத்தியிலும் சிவம் முத்தியிலும் சிவத்துக்கு ஆன்மா மீடா அடிமை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஆள் இல்லாத போது அந்த முறையை சொல்வார் புறங்கூறி எம்மை புறங்கூறி அதுல ஒரு இன்பம் அவர்களுக்கு இன்புற்று தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும் என்னன்னா பிரம்மம் வந்து நிர்விகாரி பிரம்மம் பரம்பொருளை பிரம்மம் என்று சொல்வார்கள் நாமும் சொல்றோம் ஆனா பிரம்மம் தானே உணர்வது ஆன்மா உணர்த்த உணர்வது அவங்க நாமே தான் பிரம்மம் என்று சொல்லி பிரம்மம் நிர்விகாரிப்பாங்க அது நிர்விகாரியா இருந்தா அது ஏன் வந்து தன்னை உயர்ந்து கருதணும் அப்புறம் அது ஞானம் பிறந்து ஏன் அது வந்து முக்தி அடையணும் இல்லையா ஆகவே நிர்விகாரின்னு சொல்லிட்டு நான் சொன்ன கருத்துக்கு மாறாக பிரம்மம் வந்து மாயா உபாதியா தன்னை சீவன் என்று கருதியது விகாரப்பட்டதுன்னு தான் சொன்ன நிர்விகார கருத்துக்கு மாறாகவே சொல்லக்கூடியவர்கள் இப்படி ஒரு பிழைப்பட்ட கருத்தை வைத்துக் கொண்டு நம்மை புறங்கூறுகின்றார்கள் என்று சொல்கின்றனர் எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும் அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாதே தானே நாமே பொருளால் பிரம்மம் கலப்பினால் சிவம் நாம சொல்றோம் அதுக்கெல்லாம் விளக்கம் அகம்பிரமாஸ்மி பண்டை மலைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்வது இப்பாவத்தை காண சொல்ற அதுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் வேற கலப்பினால் உயிர் வந்து சிவமாகவே ஆகின்ற சிவத்தோடு ஒன்றிவிட்டது சார்ந்த வண்ணமா தன்மை ஆன்மாவுக்கு உண்டு நம்ம சித்தாந்தப்படி அதனால சிவத்தை சார்ந்தது சார்ந்த வண்ணமா தன்மையினால் அது சிவமாக விளங்குது இப்போ ஆன்மா உடம்பை சார்ந்தது சார்ந்த வந்தமையினால் உடம்பாகவே விளங்கையா பண்ணாம அந்த மாதிரி புத்தியில சிவத்தை சார்ந்து சார்ந்த வந்தமையால் சிவமாக விளங்குற நாம சொல்றோம் அதான் சிவமான வாபாடி தெளிவிடப்பட்டவான்னு சொன்னது அங்க என்னன்னா பொருளே நாம ஒன்றுதான் நாம தான் நாம தான் சிவம் என்று சொல்வது சிவம் ஆன்மான ரெண்டு பொருள்களே இல்லை என்று அகம்பிரமக்காரர்கள் சொல்வார்கள் அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாது என்ன எங்கும் நிறைந்திருக்கின்ற இருள் போன்றது அந்த கருத்து அந்த இருள வெளியில என்ன விடாமல் விடாதேன்னு ஏற்றம் விடாமல் காக்கின்றார் அந்த குருநாதர் காக்கின்றார் அந்த கருத்துல சார்ந்தராதபடி காக்கின்றார் இன்னொரு சாரல் என்ன சொல்றாங்கன்னா ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி சிவ பேரொளி எங்கும் நிறைந்துள்ளது சிவம்தான் முழு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு ஒரு பொருள் வேறு இன்றி அமையாம எடுத்துவதி அதுக்காக சிவங்கிற ஒரு பொருள் தான் இல்ல வேறொரு பொருளும் இருக்க வேண்டும் அது இன்றியமையாதது ஆமா உயர்ந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும் சிவத்திற்கு வேறாக வேறான பொருளாக உயர்ந்த ஒரு பொருள் அவசியம் இருக்கணும் என்று அந்த இன்றியமையாமையை எடுத்து உரைப்பார்கள் அவர்களை மறுத்து அகம்பிரமக்காரை மறுத்து சிவம் என்றும் நிறைந்திருக்கின்ற பேரொழி ஆனா அந்த சிவத்துக்கு வேறாக உயர்ந்த ஒரு பொருள் இருக்கணும் அது இன்றியமையாதது என்று எடுத்து வருவார்கள் எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து அந்த சிவம் அந்த உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்று நாம சொல்ற சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள் ஒன்றாக சாதித்து அப்புறம் பின்னர் முத்தி நிலை வரும்போது தம்மை சிவமாக்கி முத்தி நிலை வந்துவிட்டால் தாம் எல்லா வகையிலும் சிவத்துக்கு ஒப்பாக இருந்தோம் ஆகமங்கள்ல வர்ற அந்த முத்தியெல்லாம் ஆன்மா சிவமாகும் என்பதற்கு அவர்கள் அப்படி பொருள் கொண்டு விடுகின்றார்கள் சாந்தரமண்டமா தன்மையினால் சிவமாகும் என்பதுதான் சித்தாந்த கருத்து அதனுடைய ஆகம வாக்கியங்களுடைய உண்மை கருத்து அதுதான் இது முத்தியில ஆன்மா சிவமாகும் எல்லா வகையிலும் சிவத்துக்கு இணையா எல்லா வகையிலும் எப்படி முத்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவத்துக்கு எல்லா விதத்திலும் சமமாக விளங்கி ஐந்தொழி செய்யும் சிவன் செய்வது போல் ஆன்மாவும் ஐந்தொழி செய்யும் எல்லா விதத்திலும் சமமாகும் ஆமா சித்தமளவு அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி சொல்றதுக்கு அப்புறம் இணையாண்டாங்கிற கருத்துக்கள்ருத்துலேருந்து வரும் சைவங்கள்ல ஒன்று அகச்சமய சைவங்கள்ல ஒன்றுதானே முக்கியில வந்து அப்படியே முழுசா மாறிடுறாங்க ஏன்னா அடிமை திறம் பேசுது அது நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம் அந்த அடிமை திறத்தை கைவிடுறாங்க நாம வந்து சிவம் முக்கிய அடைஞ்சாலும் சிவத்தை வழிபட்டு இருக்கணும் இல்ல இதுவே சிவத்துக்கு சமமாயிடுச்சு அதனால அதுவே ஐந்தொழி செய்யும் அந்த விதத்துல தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேரந்தனில் இன்ப பேதமுகா ஏதோ அற்புதமா இருக்க அதாவது பிறவி பேதங்கள் பல அதுல ஒரு பிறவியில மனித பிறவியில நாம பிறந்திருக்கோம் அவங்களும் பிறந்திருக்காங்க இந்த கிடைச்சிருக்கிற பிறவி பேதத்துல இன்ப பேதமுகா என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு வேத உணர்ச்சி இருக்கணும். தன்னை சிவமாகவே பாவித்து சிவோகம் பாவனை செய்யணும் முத்தான்னா, அப்பதான் அது சிவத்தோடு ஒன்று கிடைக்க முடியும் சொல்றோம். ஆனா பொருளால் தான் சிவத்துக்கு வேறான பொருள், அவன் தலைவன், தான் அடிமை என்ற உணர்வு இருக்கணும். தான் சிவத்துக்கு அடிமைங்கும் போது அவன் தலைவன், தான் அடிமை, அந்த உறவு வளர்த்தக்கூடாது முத்தான்மா. அந்த வகையில் பேத உணர்ச்சி அங்க இருக்கணும். அதான் முத்தி இன்பத்துக்கு வாயிலாகிய பேத உணர்ச்சி. அந்த இன்பத்துக்கு ஏதுவான பேத உணர்ச்சி அவர்கள் கை கொள்ளவில்லை. எல்லா விதத்திலும் சிவத்துக்கு சமம்னு சொல்லி பேதமே இல்லைன்னு ஆக்கியிருந்தாங்க. அந்த முத்தி இன்பம் வரணும்னா ஒரு பேத உணர்ச்சி இருக்கணும், சிவன் தலைவன், தான் அடிமை என்று பேத உணர்ச்சி இருக்கணும். அதான் இன்பத்துக்கு ஏதுவாகிய பேதம். அந்த இன்ப பேதத்தை அவர்கள் உறவில்லை என்று அற்புதமான சொல்லாச்சு. இதெல்லாம் இன்பேதம் உடா. இது அடியனுக்கு தோன்றுகிற கருத்து, இது வேற மாதிரி கருத்துகள் இருந்தாலும் பெருமக்கள் சொல்லலாம். ஆகவே தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேதந்தனின் இன்ப பேதம் உடா பாதகரோடு ஏகமாய் போகாமல், இந்த பாதகர்களோடு நான் ஒன்றாக போய் கலந்து விடாமல் சொல்கின்றார். பாதகர்னு உறவு கடுமையான சொல் போட்டிருக்கின்றாரே. அவருடைய கருத்து நமக்கு பொருந்தன, நம்ம கருத்து வேற என்ன, கருத்தளவில் மறுத்து அமையலாமே. பாதகர் என்று கடிந்து இருக்க சொல்ல வேண்டுமா அப்படின்னு இவர்கள் எல்லாம் பேசுவது பொது நோக்கி பேசுகின்றார்கள். பெரியவர்கள் வெகுளாமை வள்ளுவர் சொல்லையா, மரத்த வெகுளியை யார் மாட்டும் சொல்லையா. ஆனா அவரே ஒவ்வொரு இடங்கள்ல அவையினும் வாழினும் ஏன் குடிகொன்றி குற்றமும் வாங்க எதனு கடுமையான சினத்தோடு புரிந்தாரே என்றால், சினம் எப்ப கொள்ளக்கூடாது, தன் பொருட்டு தன்னுடைய பற்றின் காரணமாக, தன் பற்று நிறைவேறவில்லை என்ற காரணமாக அதற்கு மறுதலையாக கொள்கின்ற சினம் இருக்க, அது பற்றினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான், அதுதான் தவறு. உலக நலத்தின் பொருட்டு உலக நலத்திற்கு கேடு நடந்தா அது அதுல வந்து சினம் கொள்ளதுதான் பொறுப்புணர்வு இல்லையா. ஒரு படிமுறையில வளர்ந்து வர்ற ஆன்மாவை வந்து எப்படி மாத்தி விடுறாங்க இல்லையா. அப்போ தலைவனை வந்து தலைவன் நமக்கு அடிமை, இவ்வளவு பிறவிதோடு நமக்கு உபகாரம் செய்து இந்த அஞ்சவத்திலே எப்படி நம்மளை ஏற்றி விட்டுருக்கான் பாருங்க. அது இல்லையா, மூலவர் கட்டி உயிர் மூடமாய் கிடந்தது, அதை வந்து எப்படி தன தொழில் செய்யற வல்லமைக்கு நனவகத்தை கொண்டு வந்து 35 கல்வியோட கூட்டி இருக்கிறான். இப்ப நம்ம அனுபவத்திலேயே பாக்குறோம். அப்படி இருக்கிறத எத்தனை பிறவிகளை நம்ம வந்து இப்படி கொண்டு வந்து இப்ப மனித பிறவி கொண்டு வந்திருக்காரு, புல்லாகி கூழாகி குழுவாய் மரமாகி இல்லையா கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்து இந்த பேரானந்த பெருமூர்த்தி தந்த உடனே எல்லாம் அவர் இருந்தவன் அவர் என்ன இருக்கு, நானும் எல்லா இடத்துலயும் அவருக்கு சமம் தான் இல்லையா. பொருளின் இயல்பு எப்படி மாறும், உணர்த்த உணரும் இயல்பு அண்ணாவுக்கு இருந்தா அந்த இயல்பு எப்படி மாறும். பாசச்சார்பு செயற்கை, அதனால அது முத்திரை நீங்குச்சு. ஆனா உணர்த்தினால்தான் உணர்வு இயற்கை தன்மை எப்படி மாறும், அந்த இயற்கைக்கு மாறாக பேசி அது செயலற்றை போன்றதாக ஆகிவிடுது. அதனாலதான் அந்த மாதிரி சொற்களை போடுறாங்க. தனிப்பட்ட விரோத உணர்ச்சியை வச்சுட்டு பேசுறது இல்ல கேட்டீங்களா. அதனால அவர்கள் வந்து அதனுடைய அருமைப்பாடு அவர்களுக்கு தான் தெரியும். மாற்றி பேசினா அது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த கருத்துக்களை மாற்றி பேசினா இல்லையா. அதனால சாதக நிலையில இருக்கிற அண்ணாக்களுக்கு எவ்வளவு ஒரு தாழ்வு ஏற்படும் அதெல்லாம் உணர்ந்து சொல்கின்றார். எப்படி நம்ம சமுதாய உலகிற்கு எதுவும் கேடு வந்தா நாம சினம் கொள்றோமோ, அது மாதிரி ஆன்மீக உலகில அந்த மாதிரி இறை வழிபாட்டு நிலையில இருப்பவர்களை இந்த மாதிரியான பிறழ்ச்சியான கருத்துக்கள் வந்து எந்த அளவுல பாதிக்கும் என்ற அந்த ஆதங்கத்தோடு சொல்கின்றார். தனிப்பட்ட எண்ணங்களோடு சொல்ல வேண்டும். அவர்களை போல எல்லாவற்றையும் புறந்து அந்த விஞ்ஞான நிலையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தலாம். இப்ப என்னை போன்றவர்கள் பயன்படுத்தலாமா, அவர்கள் சரியை பிரிய எல்லாம் தாண்டி அகச்சமயத்திலையும் அவர்கள் அந்த நெறியில நின்று மேல போனவர்கள் தான், முக்கிய வரைக்கும் போய் தான் அதை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் நம்முடைய குருமாசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த சமய மருத்துவ கண்டனம் செய்யும் போது என்னன்னா, மிக மேலான ஞானிகள் அருளாளர்கள் அவர்கள் பயன் வந்து சிறந்து ஏதாவது ஒருத்தவர்கள் போல பேசியிருக்கலாம். அத மாதிரி தொடக்க நிலையில் இருப்பவர்கள், படிநிலையில் இருப்பவர்கள் பேசக்கூடாது, அதிகாரி வேதம் உள்ளது. என்ன சாதக நிலையில வேறொரு சமயத்தில் கூட நம்மை விட மேலா இருக்கலாம், அவர் சமயத்துல கூட மேலா இருக்கலாம், நம்ம சைவத்துல வந்து இன்னும் எவ்வளவோ கடைபிடிப்பதற்கு எவ்வளவோ பாக்கி இருக்கலாம், எவ்வளவோ இருக்கின்றது இல்லையா. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் பேசலாம், இவர்கள் ஏன் பேசினாங்கன்னு கேட்கவும் கூடாது. அவர்கள் சொன்னாலே அது மாதிரி நானா யாருனாலும் சொல்லுவேன் அப்படின்னு நானும் குறக்கக்கூடாது என்று, அதான் அந்த அதிகாரி பேரம் இருக்கின்றது என்று குருமாசன் அவர்கள் அறிவித்து உள்ளார்கள். செய்தியை சொல்லியிருக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து விடாமல், அகம்பிரம்மக்காரனாக ஏகாந்தவாதிகளோடும் சிவசமவாதிகளோடும் சேர்ந்து விடாமல், எவ்விடத்தும் காட்சி தந்து எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் அந்த விடய மயக்கம் முந்தி மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பதார்த்தங்கள் பாரா பரமையே பார்த்திருப்பார் சொன்ன மாதிரி. அப்ப அந்த பதார்த்தங்களிலும் அந்த பரமையே மேம்பட்டு விளங்குவோம். அந்த பரத்தினுள் அந்த பதார்த்தம் மறைந்து விளங்குவோம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் சொல்லக்கூடிய மாதிரி பரமாகிய தன்னையே எல்லா இடத்திலும் காட்டி நிற்கின்றார் சிவம். ஆகவே எவ்விடத்தும் காட்சி தந்து போகமா பொற்றாளி உட்புணர்த்தி உத்தாங்களுக்கு ஒரே போகம் திருவடிதான். சில அந்த போகமாகிய திருவடிக்குள் புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலையுதுவே என்றொழி. ஆதிங்கிறது முதல்வன், முதல்வனோடு நீங்காமல் நிற்பதற்கு இதுதான் நிலை. வேறு பொருளையே காணாமல் தன்னையும் காணலாம் பிற உயிர்களையும் காணலாம், ஆனால் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த சிவம் ஒன்றையே அறிந்திருக்க வேண்டும். ஏனைய வச்சு அறியக்கூடாது. ஏனைய வச்சு அறியாததுதான் முத்தி இன்பத்துக்கே முக்கியம். சிவம் ஒன்றையே அறிந்து பிறதை பிறவற்றை அறியாமல் இருப்பதுதான் அது முக்கியம். ஆகையினாலே ஆதியுடன் நிற்க அழியா நிறைவு என்று ஒக்க வியாபகம் தன் உட்காட்டி உயிர்க்க வியாபகத்தை தந்து ஆனால் தனக்கு அடங்கிய வியாபகமாக இருப்பதையும் காட்டி முத்தியில வாங்கினா வியாபகத்தன்மை பெறுதா பெறலேன்னு சொன்னா அது முத்தி அடைஞ்சதே பயனில்லை, வியாபகத்தன்மை பெறுது. ஆனா சிவத்துக்குள் அடங்கிய வியாபகம் தான். இதனால சொல்றோம் அந்த முத்தி நிலையிலையும் சிவம் உணர்த்தினாதான் ஆன்மா உணர்வு, அது பற்றி சிவத்துக்குள்ள அடங்கிய வியாபகம் தான் சொல்றோம். ஆகவே ஒக்க வியாபகம் தான் உட்காட்டி சிவத்தை போலவே ஆன்மாவும் வியாபகமாக விளங்கினாலும் அதன் உள்ளதான் அது ஆன்மா அடங்கி இருக்கு. அதான் தன் உட்காட்டி நிற்போங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா முதலித்து பெருகி ஓங்குகின்ற அந்த சிவானந்தமாகிய பெருக்கடலிலே ஆறா அமுது தெவிட்டாத அமுது அது எது சிவம் தான். தெவிட்டா அமுதாகிய தன்னையே அழித்து எதினுக்கு ஆறமுது அழிப்போன் காண்க திருவண்ட பகுதி. எதினுக்கு ஆறமுது அழிப்போம், ஆறமுது யாரு அவனே தான் தன்னையே அழைக்க தருகின்றான். ஆறாமதாக தன்னையே தருகின்றான். ஆறாமது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் தானே வழிய வந்து செய்கின்ற இந்த கர்மையாகிய தகுதியினால் ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்து நீங்காத முன்னோனை முன்கண்ட காலத்தும் என்று அங்க உண்மை இருக்குது. ஊன் உயிர் தான் என்று சொன்னால் ஊனும் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற பெத்த நிலை. ஆமா அத சகல நிலை, ஊன் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற சகல நிலை. அந்த சகல நிலைக்கும் முன்கண்ட காலத்து அப்படிங்கும்போது கேவல நிலை தொட்டே அனாதி கேவலம் தொட்டே நீங்காத முன்னோனை முத்தியில தான் வெளிப்பட்டு உணர்த்தி இருக்கிறான். ஆனா ஊனு உயிரும் சேர்ந்து இருக்கிற சகல நிலையிலையும் அவன் என்ன பிரிந்திருக்கவில்லை. ஊன் உயிர் சேர்ந்திருக்கின்ற காலத்துக்கு முற்பட்ட அனாதி கேவலத்திலும் கூட என்னை அவன் பிரிந்திருக்கவில்லை. அப்படி பிரியாமல் இருந்து என்னை படிப்படியாக பக்குவப்படுத்தி எத்தனையோ பிறவிகள் பிரிந்துகின்றவரை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு நன்மை அனுப்புவதற்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? காற்றுள்ள போதே கூட்டிக்கோள் சொல்றோம் இல்லையா? திரும்ப இன்னொரு தடவை அந்த வாய்ப்பு வருதுன்னா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கு, இந்த மாதிரி தான் வராது, இப்பவாது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுவாமி அப்படி இல்லை, இந்த உயிர் முக்தி அடைந்த வரைக்கும் திரும்ப திரும்ப பிறவிகள் தந்து தந்து இவ்வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு மேல கொடுத்து 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 கடைசியில் முக்தியே தந்து விடுகின்றார் இல்லையா? அனாதி கைவலம் தொட்டு சகல நிலை தொடர்ந்து தெரியாமல் இருந்து பக்குவப்படுத்தி நமக்கு இந்த முக்தி பேரானந்தத்தை தந்து விடுகின்றார். அவரை எங்கொண்டு போட்டி செய்கிறேன் யான் என்றார். ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை எண்கொண்டு போட்டு செய்வேன் யார் என்ன சொல்லி போட்டுவது என் சொல்லி வாழ்த்துவனே காலையில படிச்சேங்க. அதேதான் அங்க முடிக்கல, காலையில தொடங்கின அதே கருத்தோட வகுப்பு முடிச்சிடும். எண்கொண்டு போட்டு செய்வேன் யார் என்று சொல்கின்றார். அதே உமா சிவாச்சாரியார் அதுவே இந்த சாத்திரங்களே எவ்வாறு நாம் போட்டுவது, இதற்கு வாய்ப்பு இருந்த இந்த கல்லூரி நிர்வாகம் உடன் இருந்து இதற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்திய நம்முடைய முனைவர் பேராசிரியர் பெருமனார் ஐயா அவர்கள், மற்ற சக பேராசிரியர்கள், இவர்களை எல்லாம் அடைய இந்த வேளையிலே மிக்க நன்றியோடு அவர் திருவிழிகளிலே நன்றி கலந்த வணக்கங்களை குறித்தாக்கிக் கொண்டு இந்த போட்டி போட்டு சிந்தனையை இளைஞருக்கு வினைக்கீடாக திருவருளும் முதல்வரும் உணர்த்தியவர்களே உங்களோடு பகிர்ந்து கொண்டமே ஒரு பெரும்பேராக கருதி பொறுமையுடன் செயல்படுத்த உங்களுக்கெல்லாம் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவேற்றிக் கொள்கிறேன்.